விவிலிய தேடல்.
இன்னும் ஒரே ஒரு நாள் 2009 விடைபெறும். அதற்கு அடுத்த நாள் 2010 அடியெடுத்து வைக்கும். விடைபெறும் ஆண்டு வருகின்ற ஆண்டு. இந்த நாட்களில் பல்வேறு எண்ணங்கள் நம்முடைய மனதில் நிறையும். அதே நேரம் ஒரு சில எண்ணங்கள் மனதை வருத்தவும் செய்யும். ஒருத்தர் வழி அனுப்பும் போதோ அல்லது ஒருவர் பணி ஓய்வு பெற்று செல்லும் போதோ சொல்லப்படுகின்ற நன்றி உரைகள் நீளமானதாக இருக்கும். 2009 வழி அனுப்பும் போது மனசுல நன்றி மேலோங்கி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி சொல்வதற்கு 100 காரணங்கள் இருக்கும். உட்காந்து இன்னும் ஆழமா யோசிச்சா இந்த 100 பல 100 குறைஞ்சது 365 1000 மாறும். அது நம்முடைய மனதை பொறுத்தது. நாம் நன்றி சொல்லக்கூடிய காரணங்களில் ஒன்றாக நான் இப்ப பார்க்க விளைவது நம்முடைய குடும்பங்களை. ஆம் அன்பர்களே, நம்முடைய இல்லங்களில் குடும்பத்தினருக்கு என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா? ஒருவேளை நம்முடைய வீட்டில் நடைபெறும் ஜபக்கூட்டங்களில் நன்றி சொல்லியிருப்போம். ஆனால் நான் சொல்றது வித்தியாசமான நன்றி நிகழ்வு. இந்த நன்றி கூறும் நிகழ்வை நான் இப்படி கற்பனை செஞ்சு பார்க்குறேன். குடும்பத்தில் எல்லாரும் ஒரு மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடும்போதோ அல்லது டிவி போன்று நம்முடைய கவனத்தை திசை திருப்புகின்ற எந்தவித நிகழ்ச்சியும் இல்லாத ஒரு நேரத்தில் எல்லாரும் கூடி அமர்ந்து உட்கார்ந்து அந்த ஆண்டு நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் நாம் அடைந்த நன்மைகளையெல்லாம் எடுத்து சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொன்னால் எப்படி இருக்கும்? ஓ, அது ரொம்ப செயற்கையாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் நன்றியெல்லாம் சொல்லணும்? அவங்கவுங்க கடமையை தானே செய்கிறாங்க. பிரமாதமாக அல்லது பிரமிக்க வைக்கின்ற வகையில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த உணர்வுகளையெல்லாம் எடுத்து சொல்லலாம். தினந்தோறும் நடக்கும் செயல்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமா? அன்பு உள்ளங்களே, புதுமைகளை பற்றி விவிலிய தேடலில் நான் அவ்வப்போது சொன்ன ஒரு கருத்தை மீண்டும் சொல்கின்றேன். வானத்தை பிளந்து கொண்டு வரும் அற்புதங்கள் மட்டும் புதுமைகள் அல்ல. சந்தடி இல்லாமல், கதவை கூட தட்டாம, உரிமையோடு நம்முடைய உள்ளத்தில் நுழைகின்ற நல்ல நிகழ்வுகளும் புதுமைகள் தான். சப்தமில்லாம வாழ்க்கையில நுழைகின்ற புதுமைகள்ல குடும்பங்களும் அங்கு நடக்கின்ற தினசரி புதுமைகளும் அடங்கும். நம்ம வாழ்க்கையில அனுதினம் நடக்கின்ற சின்ன சின்ன புதுமைகளையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு அந்த புதுமைகள்லாம் இல்லாம போகும்போது அவைகளுக்காக நாம் ஏங்குறது இல்லையா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்மை சுற்றி நாம் சுவாசிக்கும் காற்று எப்போதும் இருக்கின்றது. சுவாசிக்கின்ற திறமையும் நமக்கு இருக்கின்றது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த காற்றுக்கு அல்லது நாம் சுவாசிக்கின்ற அந்த திறமைக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லையே. ஆனா யோசிச்சு பாருங்க, நீச்சல் தெரியாம தண்ணியில விழுந்து மூழ்கி கொண்டிருக்கின்றோம் அல்லது மின்சக்தி தடைபட்டு லிப்ட்ல மாட்டிக்கொண்டு அந்த இருட்டில் மூச்சடைக்கிறத போல உணர்கின்றோம் அல்லது ஆஸ்மாவினால துன்பப்பட்டு மூச்சு விட முடியாம தவிக்கிறோம். இந்த நேரங்கள்ல சுவாசத்தை பற்றி நாம் நினைக்கிறது இல்லையா? நம்முடைய குடும்பங்கள்ல யாராவது ரொம்ப உடல் நலம் குன்றி இருக்கும்போது, ஏறக்குறைய அவர்கள் சாகும் தருவாயில இருக்கும்போது அவங்களுடைய கைகளை பற்றி கொண்டு நன்றி கூறுவது, மன்னிப்பு கேட்பது என்ற ஆழமான உள்ள பரிமாற்றங்கள்லாம் நடக்கின்றனவே. இப்படி உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து எழுகின்ற உணர்வு பரிமாற்றங்கள் ஏன் அன்றாட நிகழ்வாக அல்லது அவ்வப்போது நடக்கும் ஒரு நிகழ்வாக மாறுறதில்லை? ஏதாவது ஒன்றை இழக்கும் போது அல்லது இழக்கும் நிலையில் இருக்கும்போதுதான் அதனுடைய சிறப்பை நாம் உணர வேண்டுமா? நமது குடும்பங்களில் தினம் தினம் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த ஆண்டு நிறைவடைகின்ற நேரத்தில் இந்த அற்புதங்களை நினைத்து அசை போட்டு நன்றி சொல்வோம். அதற்கு உதவியாக இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு பகுதியையும் சென்ற ஞாயிறு நாம் வாசித்த நற்செய்தியினுடைய இறுதி வரிகளையும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன்.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் அந்நேரத்தில் கோவிலுக்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு யோசேப்பும் மரியாவும் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது.
இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 2. பின்பு இயேசு அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார்.
இந்த வரிகளோடு லூக்கா இயேசுவினுடைய குழந்தை பருவத்தை முடித்து வைக்கின்றார். அதற்கு பின் தொடர்வது இயேசுவினுடைய திருமுழுக்கு பணிவாழ்வு. இயேசு வாழ்ந்தது 33 ஆண்டுகள் என்று பாரம்பரியம் சொல்கின்றது. இந்த 33 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளே அவர் பணிவாழ்வில் செலவிட்டார். மீதி 30 ஆண்டுகளை ஒரு குடும்பத்தில் செலவிட்டார். அந்த குடும்பத்தில் தான் அவர் உடல் வலிமை, ஞானம் இதெல்லாம் பெற்றதாக நற்செய்தி சொல்லுகின்றது. பணி செய்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் அவர் தன்னுடைய குடும்பத்தில் 10 ஆண்டுகள் தயாரித்ததை போல இருக்கின்றது. 3:30 என்ற இந்த கணக்கே இயேசு குடும்ப வாழ்க்கைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை சொல்லாமல் சொல்கின்றது.
இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம்.
அன்பு உள்ளங்களே, குடும்ப வாழ்வுன்னு சொல்லும்போது குடும்பத்திற்காக வாழ்வது, குடும்பத்தில் வாழ்வது, அல்லது குடும்பமே வாழ்வாவது என்ற கோணங்களில் சிந்திக்கலாம். ஒரு மனிதன் புதிதாக மனம் முடித்தார். தன்னுடைய மனைவி மேல ரொம்ப அன்பா இருந்தார். தன்னுடைய மனைவி மேல் அவர் கொண்டிருந்த அன்பை நிரூபிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் கடுமையான சாகசங்களையெல்லாம் செய்தாராம். ஒரு நாள் ஆழமான கடல்ல பல மைல்கள் நீந்தி போனார். அடுத்த நாள் மிக உயர்ந்த மலை மீது ஏறினார். அதற்கு பின் பல நாட்கள் கடினமான ஒரு பாலை நிலத்துல உணவோ நீரோ இல்லாம கஷ்டப்பட்டு அந்த பாலை நிலத்தை கடந்து வந்தார். இப்படி பல நாட்கள் தன்னுடைய சாதனைகளெல்லாம் முடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு வந்தபோது அவருடைய மனைவி ஏற்கனவே வேறொருவரை மணந்து கொண்டு வேற்றூர் சென்று விட்டாராம். குடும்பத்திற்காக வாழ்பவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறை இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. குடும்பத்திற்காக வாழ்பவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன? அவர்கள் குடும்பத்திற்காக இரவும் பகலும் செய்கின்ற வேலைகள்னால குடும்பத்தையே மறந்துட்டு குடும்பத்தை விட்டு அதிக நேரம் வெளியில் இருக்கிறது தான். குடும்பத்திற்காக வாழ்வது போதாது, குடும்பத்தில் வாழ வேண்டும். ஆனால் குடும்பத்தில் வாழ்பவர்கள் எல்லாருமே குடும்பத்தோடு வாழ்கின்றார்கள் என்றும் சொல்லிவிட முடியாது, இல்லையா? ஒரு சிலர் குடும்பத்தில் உடல் அளவில் வாழ்ந்தாலும் மனதளவில் மனைவியிடமிருந்தும் பிள்ளைகளிடமிருந்தும் பல மைல்கள், ஏன் பல உலகங்கள் தள்ளி தூரமாக வாழ்வதையும் பார்க்கின்றோம். இந்த தூரத்தை, இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த வெற்றிடத்தை நிரப்பும் முயற்சிகளில் ஒன்றாக டிவியும் இருக்கின்றது, இல்லையா? டிவி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குகின்ற தாக்கத்தை கூறுவதற்காக சொல்லப்படும் ஒரு சின்ன கதை. கணவனும் மனைவியும் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்துருக்காங்க. பல ஆண்டுகள் அப்படியே உட்கார்ந்துருக்காங்கன்னு கதை சொல்லுது. ஒரு நாள் கரண்ட் இல்லாமல் போயிருது. டிவி உயிரிழந்ததும் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து, ஹலோ, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறார். மனைவியும், ஆமாம், நானும் உங்களை பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பின்னால் தங்களுடைய பெயர்களை அவங்க பரிமாறிக்கிறாங்க, தங்களுடைய முகவரிகளை பரிமாறிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னன்னா, ரெண்டு பேருடைய முகவரிகளும் ஒரே மாதிரி இருக்கிறது தான். இந்த ஆச்சரியத்தை பற்றி அவங்க இன்னும் பேச நினைக்கின்ற அந்த நேரத்தில் கரண்ட் திரும்பி வருகின்றது. டிவி உயிர் பெறுகின்றது. அவங்களுடைய பேச்சு அத்தோடு நின்று போகின்றது. மிகைப்படுத்தி சொல்லப்பட்டுள்ள ஒரு கதைதான். ஆனா இதை போன்ற ஒரு அனுபவம் நமக்கு இருப்பதில்லையா? ஒரே கூரைக்கடியில வாழ்ந்தாலும் நம்ம குடும்பங்கள்ல எத்தனை பேரு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காம அறிஞ்சிக்காம அந்நியர்களைப் போல தூரப்பட்டு வாழ்ந்து வருகின்றோம். இப்படி அந்நியப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் காயங்கள், மனதில் உண்டாகும் காயங்கள். இந்த காயங்களை குணப்படுத்துவதற்கு பல வழிகள் இருந்தாலும் நம்மில் பலர் இந்த காயங்களுடனேயே வாழ்ந்து அந்த காயங்கள் புறையேறி போகும் அளவுக்கு விட்டுவிடுவதனால புறையேறி போன கையையோ காலையோ வெட்டுறது போல குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பிரிந்து வாழ்வதுதான் ஒரே வழி என்ற சூழ்நிலை உருவாகின்றது. சமுதாயத்திற்கு பயந்து அல்லது குடும்ப பெயர் கெட்டுவிடும் என்று பயந்து விவாகரத்து செய்யாம ஒரே கூரைக்கடியில அந்நியர்களைப் போல வாழ்கின்ற பல குடும்பங்களையும் நமக்கு தெரியும். அன்பு உள்ளங்களே, இந்த உள்ளங்களில் ஆணிவேர் விட்டிருக்கும் இந்த காயங்கள் வேரோடு களையப்பட வேண்டும் என்று இவர்களுக்காக இப்போது வேண்டிக் கொள்வோம். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளில் மனதில் உண்டாகும் காயங்களை குணப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வழி என்ன? ஞாபக சக்தியை இழப்பது. நான் சொல்றது வேடிக்கையாக தெரியலாம், ஆனா மருத்துவரான பர்னி சீகல் எழுதிய புத்தகத்துல இந்த கருத்தை உள்ளடக்கிய ஒரு கதை சொல்லப்பட்டுள்ளது. கதையினுடைய நாயகனே இந்த கதையை நமக்கு சொல்லுகின்றார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் என் வீட்டு கூரை மீது வேலை செய்து கொண்டிருந்த நான் கீழே விழுந்தேன். அப்போது என் தலை தரை மீது மோதியது. நினைவிழந்தேன். கண் விழித்த போது ஒரு அழகான பெண் என்னுடைய பக்கத்தில் கவலையோடு நின்றதை பார்த்தேன். என்னங்க, எப்படி இருக்கு இப்ப என்று கேட்ட அந்த பெண்ணை ஆச்சரியமாக பார்த்தேன். அவர் ஏன் என்னை என்னங்க என்று கூப்பிட வேண்டும் என்று கேட்டேன். அப்போது அவர், நான் உங்க மனைவி, அதனாலதான் என்று சொன்னார். அதற்கு பின் அவர் 5 அழகான குழந்தைகளை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இவங்க நம்ம பிள்ளைங்க என்று சொன்னார். பின்னர் ஒரு அழகான வீட்டுக்குள் என்னை கூட்டிச் சென்றார். அந்த வீடு, அங்கு இருந்த எல்லாமே மிக அழகாக இருந்தன. எல்லாருமே அழகாக தெரிந்தனர். இந்த அழகையெல்லாம் நான் இவ்வளவு ரசித்ததற்கு ஒரே காரணம், நான் கூரையிலிருந்து விழுந்து தலையில் அடிபட்டவுடன் என்னுடைய ஞாபக சக்தியை இழந்துவிட்டேன். கடந்த காலத்தில் நடந்த எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். அதனால் எல்லாமே புதிதாக, நன்றாக, அழகாக தெரிந்தது. இப்படி ஓர் ஆண்டு கழிந்தது. என்னுடைய வாழ்வில் மிக அழகான காலம் அது. ஆனால் அந்த ஒரு ஆண்டு கழிந்ததும் திடீரென ஒரு நாள் என்னுடைய நினைவுகள் மீண்டும் திரும்பின. அதற்குப் பின் எல்லாமே பழைய நிலைக்கு மாறிவிட்டன. மீண்டும் திரும்பி வந்த என்னுடைய பழைய வாழ்க்கையை என்னால் சமாளிக்க முடியவில்லை. ஒரு மனநிலை மருத்துவருடைய உதவியை நாடினேன். அவரும் எவ்வளவோ முயன்றார். ஆனால் ஞாபக சக்தியை இழந்து நான் மகிழ்வாயிருந்ததைப் போல மீண்டும் என்னால் மாற முடியவில்லை. அப்போதெல்லாம் என் மனதில் அடிக்கடி வந்த ஒரு ஏக்கம், ஒவ்வொரு நாளும் விழிக்கும்போது முந்தைய நாள் நினைவுகளெல்லாம் அழிந்து போனால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் விழிக்கும்போது முந்தைய நாள் நினைவுகளெல்லாம் அழிந்து போனால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஏக்கம் நிறைந்த கதைதான். ஆனால் ஒரு பாடம் தெளிவாகின்றது. எல்லாவற்றையும் தினம் தினம் மறந்து வாழ்க்கையை புதிதாக ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கலாம். அல்லது வள்ளுவர் சொன்னது போல, நன்றல்லது அன்றே மறந்து வாழலாம். அது நம்முடைய கையில் இல்லை, இல்லை, நம்முடைய மனதில் உள்ளது. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் என்று ஆரம்பித்து குடும்பத்தை பற்றி சொல்லப்படும் பல்வேறு கூற்றுக்கள் குடும்பத்தை ஒரு பள்ளியாக, ஆலமரமாக, கோவிலாக, இன்னும் பலவாக உருவகிக்கின்றன. என்னுடைய மனதில் படுவது இதுதான். குடும்பம் ஒரு புதுமை. இந்த புதுமையை தினம் தினம் ரசிக்க ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய குடும்ப உறவுகள் ஆழப்படும். இந்த ஆழத்தில் மூழ்கினால் அதிகமான முத்தெடுக்க முடியும். இயேசு, மரியா, யோசெப்பு என்று ஆரம்பித்த திருக்குடும்பம் அந்த மூவரோடு, நாசரேத்தோடு நின்றுவிடாமல் இன்னும் பலரை தங்களுடைய குடும்பமாக மாற்றியது. சலனமற்ற குளத்து நீரில் ஒரு புள்ளியில் உண்டாகும் மாற்றம், வட்ட அலைகளாக பரவி குளம் முழுவதையும் நிரப்புவதை பார்த்திருக்கின்றோம். உலகம் என்ற குளத்தில் இப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒரு குடும்பம் திருக்குடும்பமாக மாறி புதுமைகளை பரப்ப ஆரம்பித்தால் அந்த அன்பு அலைகள் உலகம் முழுவதும் பரவினால், அன்பு உள்ளங்களே, இந்த அழகான கற்பனையோடு இந்த ஆண்டை முடிப்போம். வரும் ஆண்டிலும் நம்முடைய குடும்பங்களில் புதுமைகள் ஆரம்பித்து உலகம் என்ற குடும்பத்தில் பல புதுமைகள் தொடரட்டும்.
இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. கிரீடமுண்டு, ஜெய கொடியுமுண்டு, நடனமுண்டு, ஆப்பரிப்புமுண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.